ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம், பதம் 9. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்தோத்ரம் சக்ஷுஷஸ்பருசம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஶ்சாயம் விஷயானுபசேவதே. ஸ்தோத்ரம் சக்ஷுஷஸ்பரிசம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஶ்சாயம் விஷயானுபசேவதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகின்றான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷோரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 15, பதம் 9 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முந்திய பதங்களில் எப்படி காற்று நறுமணத்தை தாங்கி செல்கின்றதோ அதுபோல இந்த ஆத்மாவும் சில உணர்வுகளை தாங்கி செல்கின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரு ஆத்மா எந்த விதமான உணர்வுகளை தாங்கி செல்கின்றதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு சரீரம் கிடைக்கின்றது. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இதை தெரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். இதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ஏன் எனக்கு இந்த விதமான சரீரம் கிடைத்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரியான சரீரம் கிடைத்தது, ஒருத்தருக்கு ஆணுடைய சரீரமும் ஒருத்தருக்கு பெண்ணுடைய சரீரமும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சரீரம் ஏன் கிடைத்தது அப்படின்னா, நம்ம மரணத்தின் தருவாயில் ஆத்மா இந்த விதமான உணர்வுகளை தாங்கி சென்று கொண்டு இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். பகவான் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார், அந்த உணர்வுக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணுகின்றது அப்படின்னா சரீரம் கிடைக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு எந்த விதமான மண்பானை தேவையோ அந்த விதமான அச்சை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு கைபேசி இருக்குது அப்படின்னா, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் எந்த மாதிரியாக இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் போல வேலை செய்யும். அதுபோல நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த சரீரம் வேலை செய்கிறது. மனுஷன் சொல்லுகின்ற எல்லா மனிதனுமே வந்து மனுஷன் போல நடந்து கொள்கின்றார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10 பேருமே ஒரே மாதிரியாக புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இல்லை ஒரே மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகள் காரணம். ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது சமுதாயத்தில் அப்படின்னா, அப்போ நல்ல மனிதனாக இருக்கின்றவன், நல்ல உணர்வுடன் இருக்கின்றவன் நடடே இது போல நடந்து விட்டதே, இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துட்டு போவான். அதே கெட்டவனாக இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சிரிச்சிட்டு போவான். அதுபோல உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த சரீரம் வேலை செய்கின்றது. அதனால பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், அந்த நறுமணத்தை தாங்கி செல்லும் பொழுது அவன் ஸ்தூல உடலை பெறுகின்றான். எப்படி, ஒரு உதாரணத்துக்கு நம்ம இறக்கும் தருவாயில் ஒரு பூனையினுடைய மனோநிலைமையும் இல்லை என்றால் ஒரு நாயினுடைய மனோநிலைமையும் நாம் தாங்கி சென்றோம் என்றால் அடுத்த பிறவியில் நமக்கு பூனையோ நாயினுடைய சரீரமோ கிடைக்கின்றன. அதாவது ஏன் அப்படி கிடைக்கின்றது அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு அதுபோல சுகங்களை அனுபவிப்பதற்கு அந்த ஆத்மா நினைக்கின்றன. அதனால தான் இயற்கை என்ன பண்ணுகின்றது அப்படின்னா அதுபோல வந்து ஏற்பாடு செய்கின்றன. அதே இப்போ எனக்கு பூனை என்னென்ன சுகங்கள்லாம் அனுபவிக்கின்றதோ அப்படி அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மனித சரீரத்திலேருந்து எப்படி அதை அனுபவிக்க முடியும்? கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. அப்போ வந்து ஒரு பூனையினருடைய சரீரத்தில் இருந்தால் தான் பூனை என்னென்ன சுகங்கள்லாம் அனுபவிக்கின்றதோ அந்த சுகங்களை அனுபவிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிங்கம் எப்படி இருக்கின்றதோ வாழ்கின்றதோ அதுபோல் ஒருத்தருக்கு வாழணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அடுத்த பிறவியில் என்ன பண்ணுகின்றது? ஓகே, நீ வந்து சிங்கமாக போய்விடு அப்படின்னு இயற்கை படைக்கிறது. அதுபோல் பூனையினுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது மனிதன் என்னென்ன சுகங்களை அனுபவிக்கின்றானோ அதுபோல் அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால தான் நம்ம உணர்வுகளை குறைந்தபட்சம் அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதிகமாக அதிகமாக அப்படின்னா ஒரு பூனையை பார்க்குது அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம்? நம்ம வந்து பணக்காரனை பார்த்து நம்ம ஏழை மக்கள் என்ன பண்ணுகின்றார்கள், அவனை போல் நம்ம வாழ்க்கையில் உயர வேண்டும். இந்த மாதிரி குறிப்பாக அந்த குழந்தைகள்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் பாரு எப்படி படிச்சுட்டு எப்படி நல்லா இருக்கார் பாரு, அந்த மாதிரி நீயும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வாழ்க்கையில் வந்து நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா மேலே இருக்கின்ற உணர்வுகள், மக்கள் எப்படி வாழ்கின்றார்களோ, எப்படி பக்தர்கள் உணர்வுடன் இருக்கின்றார்களோ, அதை மேலே இருக்கின்ற பக்தர்களுடைய உணர்வுகளையும் மேலே இருக்கின்ற மனிதர்களுடைய உணர்வுகளையும் நாம் தாங்கி வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேலே உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சில பிரபுபாதர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். ஆத்மா அப்படிங்கிறது தூய்மையானது. எப்படி நீர் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக தூய்மையானது, அதாவது மழை நீர் போய் வரும்பொழுது மிக மிக தூய்மையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா மழை நீர் வரும் பொழுது அது என்ன பண்ணும், காற்று பல விதமான காற்றில் இருக்கிற மாசுகளுடன் அந்த நீர் கலக்கும் பொழுது கீழே வரும்பொழுது நம்ம மழை தண்ணி எடுத்து பார்த்தாலும் வந்து குப்பம் கூலமாக தான் இருக்குது. சில விதமான பறவைகள் இருக்கின்றன, சக்கோரா பறவை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது எங்கேயும் போய் தண்ணி குடிக்கவே குடியாதான், மழை வரும்பொழுது மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. ஏன் அப்படின்னா சுத்தமான நீரை மட்டும்தான் பருகுமா. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா மழை எப்போ வரும் அதை காத்துக்கிட்டே இருக்குமா. அப்போ மேலே போய் என்ன பண்ணும், மழை வரும்பொழுது நேராக அதை குடிக்குமா. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது உண்மையான சுரூபத்தில் மிக மிக தூய்மையானது. அதிலே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீரில் வந்து நம்ம பச்சை கலரை போட்டு கலக்கணும் அப்படின்னா என்ன ஆகிடும், பச்சை வர்ணமாக மாறிடும். அதே ஊதா கலரை போட்டு கலக்கணும் அப்படின்னா ஊதா நிறமாக மாறிவிடும். அதுபோல் எந்த வர்ணத்தை போட்டு கலக்குகின்றோமோ அதுபோல் இந்த நீர் கலர் மாறுகிறது, வர்ணம் மாறுகிறது. அதுபோல் இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இந்த ஜட உலகத்திற்கு வரும் பொழுது இந்த ஆத்மா ஜட உலகத்தில் கலக்கும் பொழுது ஜட உலகத்தினுடன் மாசுக்களால் இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா அதனுடைய உணர்வுகளும் வந்து வீணாகி விடுகின்றன, மாறிவிடுகின்றன. அப்படி மாறிவிடும் பொழுது அந்த ஆத்மா பலவிதமான செயல்களை, உணர்வுகளை தாங்கி செல்லும் பொழுது பலவிதமாக செயல்படுகின்றான். ஆனால் உண்மையில் ஒரு ஆத்மா எப்பொழுதும் வந்து கிருஷ்ண உணர்வுடன் இருக்கின்றன. எப்படி ஆத்மா தூய்மையானதோ அதுபோல் அந்த உணர்வுகளும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றன. ஆனால் கலக்கும் பொழுது என்ன பண்ணுகின்றது அப்படின்னா அந்த கிருஷ்ண உணர்வு மாறிவிடுகிறது. அதுதான் வந்து பகவத் பக்தியினுடைய சாரம். பகவத் பக்தியினுடைய சாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுமே உண்மையான சுரூபத்தில் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றன. அது வந்து மாசுபடும் பொழுது வந்து மாறிவிடுகிறது, அந்த உணர்வு மாறிவிடுகின்றது. நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற நோக்கம் மாறிவிடுகின்றது. அந்த நோக்கத்தை, அந்த உணர்வை வர வைப்பது தான் வந்து பக்தியினுடைய சாரம். எப்போ நமக்கு வந்து கிருஷ்ண உணர்வு வந்து விடுகின்றதோ அப்போ நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா இங்கே இன்ப துன்பங்களுக்கு வேலை கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆத்மாவினுடைய உண்மையான சுரூபத்திற்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உண்மை வந்து சுகம் துக்கத்துக்கு வேலை கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து பகவத் பக்தி செய்து நம்மளுடைய உணர்வுகளை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள் இருக்கின்றன. நம்ம இந்த மனித சரீரத்தை வந்து விட்டுவிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் வந்து மனித சரீரம் கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு சராசரி மனிதனாக குறைந்தபட்சம் இருந்தோம் அப்படின்னா மனித சரீரம் கிடைக்கும். கீழ்த்தரமான செயல்களை செய்து கொண்டே இன்றைக்கே சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக மோசமான செயல்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி மோசமான செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பகவான் இங்கே குறிப்பிடுவதைப் போல அவர்கள் கீழ்த்தனமான உணர்வுகளை வைத்துக் கொள்வதால் அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் அப்படின்னா வந்து விலங்கினங்களுடைய சரீரத்திலும் இல்லைன்னா வந்து மிக மிக தாழ்மையான ஜந்துக்களுடைய சரீரத்தில் சென்று அங்கே பலவிதமான துன்பங்களையும் இன்பங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல சரீரம் கிடைக்கின்றன. காதுகள், கண், நாக்கு, மூக்கு, தொடு புலன்கள் ஆகியவற்றை அவன் அடைந்து சிலவிதமான இன்ப துன்பங்களை அந்த சரீரத்தில் அடைகின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.